நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இந்தியா மேகாலயாவில் பூர்வீக குடி பின்னணி கொண்டவர்கள் வாழும் கிராமங்களில் இளைஞர்களிடையே டைப் 2 நீரிழிவு மற்றும் இதய நோய் அபாயங்களை குறைக்கும் நோக்கில் பேக்கர் ஹார்ட் அண்ட் டயபிட்டீஸ் இன்ஸ்டிடியூட் இந்திய சுகாதார சேவைகளுடன் இணைந்து செயல்படுகிறது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்படும் ஷிலாங் திட்டம் குறித்து விளக்குகிறார் இத்திட்டத்தின் தலைமை இணை ஆய்வாளர் டாக்டர் ஃபெலிக்ஸ் ஜெபசிங் அவர்கள். அவரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். வணக்கம் டாக்டர் ஃபெலிக்ஸ் ஜெபசிங்.
வணக்கம்.
ஷிலாங் என்ற ஒரு செயல் திட்டம் பற்றி பேசப்போகிறோம். இது ஆஸ்திரேலியா இந்தியா இணைந்து மேற்கொள்ளப்படுகின்ற செயல் திட்டம். இதை பற்றி பார்ப்பதற்கு முதல் உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு தர முடியுமா?
கண்டிப்பாக. நான் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லோர், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள சிஎம்சி வெல்லோருங்கிற ஹாஸ்பிட்டலிருந்து வந்திருக்கிறேன். நான் இங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்னில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது மகப்பேறு டைமில் உள்ள சுகர் பற்றி நான் பண்ணிகிட்ருக்கிறேன் ஆய்வு. இதுதான் என்னோட இன்ட்ரொடக்ஷன்.
சரி, இப்போது இந்த செயல் திட்டம் பற்றி பார்ப்போம். இதை வந்து பேக்கர் ஹார்ட் அண்ட் டயபிட்டீஸ் இன்ஸ்டிடியூட் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவில் இருக்கின்ற சில அமைப்புகளும் இணைந்து மேற்கொள்கின்ற செயற்திட்டம் தான் இந்த ஷிலாங் செயற்திட்டம். இந்த செயற்திட்டம் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? எப்படி இந்த கலாபரேஷன் ஏற்பட்டது?
ஷிலாங் அப்படிங்கிற பேர் பார்த்தோம்னா மேகாலயா, அதாவது இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு தலைநகரம். அங்கே அது வந்து நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஒரு ஸ்மால் ஸ்டேட் மேகாலயாங்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து இண்டிஜினஸ் பீப்புள், காசி அப்படிங்கிற ட்ரைபில் உள்ளவங்க தான் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க ஷில்லாங்கில். மற்றபடி காரோ, ஜென்டியா அந்த மாதிரி உள்ள இண்டிஜினஸ் ட்ரைப்ஸும் இருக்கிறாங்க. அப்படி பார்த்து போகும்போது அவங்களோட வாழ்க்கை நிலை பார்த்தோம்னா நல்லா நடக்கிறது, நிறையா எக்ஸசைஸ், ஏன்னா அவங்க மலை மேலே இருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க வந்து அங்கே லோக்கலில் உள்ள ஃபுட்டை சாப்பிட்டு வளர்ந்தவங்க. ஆனால் பார்த்தோம்னா இந்த ரீசெண்ட் ஆய்வில் பார்த்தோம்னா, நாங்கள் வந்து ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு பண்ணோம், அதாவது ICMR அப்படிங்கிற ஒரு இந்தியாவில் உள்ள ஃபண்டிங் ஏஜென்சி மூலமாக. அதில் பார்த்தோம்னா அங்கே ரூரல், அதாவது கிராமத்தில் இருக்கிற மக்களிடையில் சுகர் நாங்கள் நிறைய பேருக்கு பார்த்தோம். கிட்டத்தட்ட 4-5% பேருக்கு வந்து சுகர் வந்து அவங்களுக்கு இருக்குன்னே தெரியல. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது வந்து 2020 நாங்கள் கண்டுபிடிச்சோம். அந்த டைமில் அந்த 3 வருஷம் இந்தியாவில் அந்த ஆய்வை மேற்கொள்ள போகும்போது தான் தெரியும், கிராமத்துலேயும் வந்து சுகர் வந்து நிறையா அடிமாயிடுச்சு, எஸ்பெஷலி மேகாலயா. அவங்க வந்து மலைவாழ்வில் இருக்கிற மக்கள். ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது தான் நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணோம், இந்த மாதிரி சுகர் வந்து மேகாலயாலையும் இருக்குது கிராமத்தில். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அப்போ தான் எங்களுக்கு வந்து பேக்கர்ஸில் உள்ள டாக்டர் பிரையன் ஓல்டன்பர்க் ஒரு அருமையும் கிடச்சிது. அந்த டைமில் நாங்கள் வந்து இதை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ண போகும்போது தான் ராபர்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஷில்லாங்கில் இருக்குது, அவங்களும் சிஎம்சி வெல்லோரும் பேக்கர்ஸ் இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் எழுதணும். அதாவது வந்து 15 முதல் 24 வரை உள்ள மக்களுக்கு எப்படி சுகர், பிபி, உடல் பருமன் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு நம்மளால் முடியும், ஏன்னா இவங்க தான் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன். ஸோ அந்த ரீசன்னால தான் நாங்கள் வந்து ஒரு கொலாபரேஷன் ஸ்டடி ஆரம்பித்தோம்.
சரி, இப்படியாக அவர்கள் மத்தியில் அதிக அளவு சுகர், சர்க்கரை அளவு அதிகம் காணப்படுவதற்கு என்ன காரணமாக இருக்கலாம்?
முக்கியமான காரணம்னு பார்த்தா அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து அவங்களோட ஓன் ஃபுட், அதாவது காசி ஃபுட் மற்றும் அவங்களோட எக்ஸசைஸோட அளவு கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பட் இப்போது ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 decades பார்த்தோம்னா அவங்க வந்து நிறையா ப்ராசஸ் ஃபுட் போயிட்டாங்க. ரெண்டாவது அங்கே காய்கறிகள், கனிகள் சாப்பிட்ற அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து குழந்தைகள் மத்தியிலையும் பார்த்தோம்னா அவங்க வந்து படிப்புக்கு தான் நிறைய அதிக முக்கியத்துவம் போயிட்டு, ஸோ அவங்களோட அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுதான் வந்து நாங்கள் வந்து கம்யூனிட்டியில் போய் பேச போகும்போது அவங்களோட பேரண்ட்ஸும் சரி, அங்களுள்ள எல்டர்ஸும் சரி, சர்ச்சில் உள்ள எல்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் இதான் சொன்னாங்க. ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம்.
இப்போ நீங்கள் சொல்லிய ஒரு கூற்று ஒரு அறிக்கையில் பார்த்தேன், ஆஸ்திரேலியாவில் பூர்வீக குடி பின்னணி கொண்டவர்கள் மத்தியில் இந்த நீரிழிவு இதய நோய் சம்பந்தப்பற்றி தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட மாதிரிகளை பின்பற்றி நீங்கள் இந்த செயல் திட்டத்திலும் செய்ய இருப்பதாக, அது எந்தளவு தூரத்துக்கு அங்கு பொருந்தும் என்று நினைக்கிறீர்கள்? எப்படி அதை செய்ய போகிறீர்கள்?
முக்கியமான ஒரு பார்வையில் பார்க்க போகும்போது இங்கே உள்ள பழங்குடி மக்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை முறை வந்து மாறியிருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால சுகர் வந்திருக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம அங்கே இந்தியாவில் உள்ள மேகாலயா ஸ்டேட்டில் உள்ள ஷில்லாங் ரூரல் ஏரியாலையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்க போகும்போது இங்கே என்னெல்லாம் ஒரு வழிவகைகள் வந்து சுகருக்கும் பிபிக்கும் உடல் பருமனுக்கும் ரெடியூஸ் பண்ணுறக்குரிய அந்த காரியங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே உதவி செய்யுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நிறைய அதை மாதிரி செயல் திட்டங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இதே உள்ளது வந்து அங்கே வந்து நம்ம பண்ண போகும்போது அதுக்குரிய பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஆனால் இப்போ பூர்வீக குடி சமூகங்களை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு இந்த பாரம்பரிய வைத்தியர்கள் மீது அதிக நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அப்படியான ஒரு சூழலில் இந்த ஆஸ்திரேலிய அணுகுமுறைகளை பின்பற்றி நீங்கள் அவர்களிடம் இந்த ஃபார்மல் ஹெல்த் கேர் மீது நம்பிக்கையை கொண்டு வருவது எப்படி என்று நினைக்கிறீர்கள்? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது கடினமான ஒரு சவாலாக இருக்குமா?
கண்டிப்பாக ஒரு சவாலாக தான் இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியாங்கிற ஒரு பார்வையில் பார்க்க போகும்போது அதோட மேற்கோள்கள் நம்ம பண்ணுறது வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இந்தியாவிலன்னு பார்க்க போகும்போது வந்து நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறது வந்து பியர் குரூப் சப்போர்ட், எல்டர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், அப்புறம் ஹெட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்மேன் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு வில்லேஜ்க்குரிய தலைவர். அவங்கள நம்ம எஜுகேட் பண்ண போகும்போது அவங்களுக்கு கீழே உள்ள மக்கள் வந்து அவங்களுக்குரிய பதில்களை வந்து எல்டர்ஸ் வந்து கீழே அவங்களுக்குரிய பதில்கள் சொன்னாங்கன்னா அதுபடி வந்து அவங்க வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அவங்களோட அக்செப்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட், இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது, அங்கே அது மாதிரி இருக்குது.
சரி, இந்த திட்டத்தை இப்போ நீங்கள் செய்கின்ற இந்த ஷிலாங் செயற்திட்டத்தை இந்த பகுதியில் மட்டும் இல்லை இல்லையா? இப்படியாக அதிகளவான சுகர் லெவலோடு ஆட்கள் இருப்பது மற்ற இடங்களுக்கும் கொண்டு செல்வதை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா? அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கிறீர்கள்?
பார்த்தோம்னா இப்போ ஒரு 40 வில்லேஜஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இதோட எஃபெக்ட் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிக்கோ இல்லைன்னா லோக்கலில் உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக இந்த நாங்கள் கொடுத்த ஸ்டெப்ஸை வச்சுட்டு அவங்க கண்டிப்பாக அதை வந்து நெய்பரிங் ஸ்டேட்ஸுக்கோ இல்லைன்னா நெய்பரிங் கண்ட்ரிக்கு சிம்லர் ப்ராப்ளம் உள்ள கண்ட்ரீஸ்க்கோ வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது.
சரி, இந்த திட்டத்தின் தலைமை இணை ஆய்வாளராக நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா?
ஆமாம்.
ஒரு தனிப்பட்ட ரீதியில் இந்த திட்டத்தில் இயங்குவதில் உங்களை ஊக்கப்படுத்துவது என்ன?
நான் வந்து ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட், அதாவது டயபெட்டீஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் பார்க்குற டாக்டர். மற்றும் இல்லாமல் நான் வந்து நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அங்கே வந்து மணிப்பூரில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் என்னோட ஜெனரல் மெடிசன் படித்திருக்கேன். ஸோ அதனால் வந்து அங்குள்ளுடைய வாழ்க்கை முறைகள் எனக்கு கொஞ்சம் தெரியும். ரெண்டாவது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க. அவங்களோட நான் ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி இருக்க போகும்போது அவங்களோட வாழ்க்கை முறைகள் வேறு மாதிரி இருந்தது. இப்போ நான் ரீசெண்டாக போகும்போது வாழ்க்கை முறைகள் வேறு மாதிரி இருந்தது. இந்த மாதிரி மாறப்போகும்போது எனக்கும் நல்லா தெரியும் சுகர் வரும் அப்படின்னு. அப்படி இருக்க போகும்போது நம்மளோட டார்கெட் வந்து யங் பீப்புளாக இருக்கணும். சுகர் வந்தவங்களும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது, பட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற இந்த சின்ன சிறார்களுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் கொடுக்கறது தான் என்னோட ரொம்ப கடுமையாக இருக்கிறது நம்புறேன் நான்.
இந்த செயற்திட்டம், இந்த ஷிலாங் செயற்திட்டத்தை நீங்கள் ஆஸ்திரேலியாவோடு இணைந்து நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். அங்கு அந்த பகுதியை பொறுத்தவரை உள்ளூர் அரசாக இருக்கலாம் அல்லது ஏனைய அரசு இயந்திரங்கள் என்ன மாதிரியான உதவிகளை உங்களுக்கு வழங்குகின்றன? போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கிறதா?
ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூருங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அது மேகாலயா எங்களோட அந்த சைட் வந்து கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஆனால் பார்த்தோம்னா சிஎம்சி வெள்ளூர்லேருந்து நிறைய டாக்டர்ஸ் படிச்சுட்டு மேகாலயாவில் இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு டாக்டர் பேர் வந்து டாக்டர் மெபன். அவர் வந்து ராபர்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் டாக்டராக இருக்கிறாரு. அவர் வந்து எங்கள் கூட ரொம்ப நாள் கனெக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த டயபெட்டிஸ் இருக்குது. பிகாஸ் டயபெட்டிஸ் பற்றி ஒரு கோர்ஸ் கூட சிஎம்சி வெள்ளூரில் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவரோட சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அங்கே இருக்கிறதுனால, எங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு லோக்கல் சப்போர்ட் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ரெண்டாவது வந்து அங்கே இருக்கிற லொக்காலிட்டிலாம் பார்த்தோம்னா எல்லாமே குட்டி குட்டி லொக்காலிட்டி. அவங்களுக்கு எல்லாரையுமே தெரியும். அங்கே ஒரு ஈவன் ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக தெரியும். இப்போ தமிழ்நாடோ இல்லைன்னா கேரளா மாதிரி பெரிய ஸ்டேட்டில் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்காது. ஏன்னா வந்து ஸ்டேட்டுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஆனால் மேகாலயாவில் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் ஷில்லாங் சுற்றி இருக்கிற அந்த ஏரியா வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாமட்டாலும் ஆனால் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும். ரெண்டாவது வந்து அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். ஏன்னா வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சுகரை வந்து எப்படியாவது வந்து ரேட்டை கம்மி பண்ணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து இனாமஸாக இருக்குது. ரெண்டாவது வந்து லோக்கலில் டாக்டர் மெபன் போன்ற ஆள்கள் தான் வந்து இதை இந்த எல்லா வேலைகளையும் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க.
இந்த செயற்திட்டம் எப்போது முடிவடைய போகிறது அல்லது இதுக்குரிய முழுமையான பலன் கிடைப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று நினைக்கிறீர்கள்?
இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் டைம் வந்து அப் டு 5 இயர்ஸ். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் வர போயாச்சு. நம்ம வந்து ஒரு 3 to 3.5 இயர்ஸ் வர டோட்டல் ப்ராஜெக்ட் போக வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, பண்ணிக்கலாம் ஒரு 4 இயர்ஸ் வர. கண்டிப்பாக வந்து அதோட பலன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு விதைக்கிற அந்த இம்பார்ட்டண்ட்டான சேஞ்ச் சின்ன குழந்தைங்களுக்கு, அவங்க வந்து ஃப்யூச்சரில் டயபெட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது தான், பிளட் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறது தான், ஒபிசிட்டி இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பலன் இருக்கும். அந்த பலனோட எஃபெக்ட் வந்து லாங் டேர்மாக இருக்கும், அதுதான் முக்கியமான ஒரு இது. ஆனால் அது வந்து நம்பர்ஸ்லேயும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் 3 வருஷம் கழித்து. அப்போது அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்க போகும்போது நம்ம வந்து அதை ஃபர்தராக வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபண்டிங் ஏஜென்சி மூலமாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம்.
இந்த செயற்திட்டத்தில் நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற வயது குழு நீங்கள் சொன்னது போன்று 15 முதல் 24 வயதுக்கு உட்பட்டவர்கள். எனவே ஆரம்பத்திலேயே இந்த விடயத்தை தடுக்க வேண்டும். இப்படியாக ஆரம்பத்தில் இதில் தலையீடு செய்வது எத்தகைய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரும்? இந்த செயற்திட்டம் அன்றில்லை, பொதுவாகவே நீரிழிவு பிளட் ப்ரெஷர் என்று வருகிற போது அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிப்பதன் முக்கியத்துவம், அதை எப்படி செய்யலாம் என்ற ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்டாக நீங்கள் சொல்லுங்கள்.
சின்ன வயசுலேயே நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண போகும்போது நிறைய பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். எப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட உடல் பருமன் வந்து குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு சுகர் வராமல் இருக்கலாம், பிளட் ப்ரெஷர் வராமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 30-40 இயர்ஸ் கழித்து வர்றதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் ஈஸியாக. ரெண்டாவது வந்து எபிஜெனெட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்வரன்மெண்ட் எல்லாம் சேர்ந்து நம்ம பாடியில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணும், அந்த சேஞ்சஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். சில டைமில் வந்து நம்ம வந்து அந்த இது வந்து வம்சாவளியாக வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் சில டிசீசஸ்லாம் வந்து ஜெனட்டிக்காக இருக்குது, பட் இது ஜெனட்டிக்காக இல்லைன்னாலும் பட் அது ஒரு சேஞ்சஸ் வந்து இன்டர் ஜெனரேஷன், அதாவது வம்சாவளியாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒபிசிட்டி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் வம்சாவளியிலையும் போகும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு தடுப்பு பண்ண போகும்போது குழந்தைகள் மத்தியிலையும், அதாவது யங் அடல்ஸ் 25 இயர்ஸில் உள்ள மக்கள் மத்தியிலையும் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண போகும்போது அதுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ப்ரிவென்ஷன் வந்து நம்பர்ஸில் இருக்கலாம், பட் ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இன்டர் ஜெனரேஷனல் சேஞ்சஸ்ங்கிறது வந்து எண்ணுக்கிடையாத நம்பர்ஸாக இருக்கும், அதை நம்மளால் வந்து ஃபிகர் பண்ண முடியாது.
இந்த செயல்திட்டம் வந்து பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகின்றபடியால் நிறைய நிதி தேவைகளையும் உட்படுத்தி உள்ளது இல்லையா? நிதிக்கு என்ன செய்கிறீர்கள்?
அந்த பேக்கர்ஸ் இன்ஸ்டியூட், சிஎம்சி வெல்லோர், ராபர்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் மேகாலயா, 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபண்டிங் எழுதணும்னு சொல்லி, அது வந்து NHRMC, அது வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு ஃபண்டிங் ஏஜென்சி. அதே மாதிரி GACD, குளோபல் அலையன்ஸ் ஃபார் க்ரானிக் டிசீசஸ், இந்த 2 ஏஜென்சியோட ஃபண்டிங் தான் வந்து இதை ரொம்ப தீவிரமாக நம்ம பண்ணுறதுக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்கிறாங்க. இது வந்து ஆஸ்திரேலியா மூலமாக இந்தியாவுக்கு வந்த ஃபண்டிங்.
சரி, நிறைவாக இந்த செயற்திட்டம் பற்றி யாரை நம்ம தெரிந்து கொள்ள விரும்பினால் அல்லது அவர்களது உறவினர்கள் யாராவது இந்த செயற்திட்டம் நடைபெறுகின்ற இடத்திலிருந்து அவர்கள் இதன் ஊடாக பயனடைய வேண்டும் என்று விரும்பினால் எங்கே இந்த விபரங்களை பெற்றுக்கொள்ளலாம்?
கண்டிப்பாக இந்த விபரங்கள் வந்து SBS-ஓட ஒரு குளோபல் நியூஸில் கூட கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போது இன்னும் டீட்டெயில்ஸ் வேணால் பேக்கர்ஸ் இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டில் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து நியூஸ் லெட்டர்ஸ் நாங்கள் வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க முன்னே, இப்போ கூட நியூஸ் லெட்டர்ஸ் வரப்போகுது டிசம்பர் மாதத்தில். இன்னும் முழுமையாக வேணும்னா கார்டன் ராபர்ட் ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்டில் பார்க்கலாம், சிஎம்சியோட வெப்சைட்டில் கூட வந்து இதோட தகவல்கள் உள்ளன.
மிக்க நன்றி டாக்டர் ஃபெலிக்ஸ், இங்கு நேரடியாக கலையகம் வரை வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நாங்கள் மீண்டும் உங்களோடு இந்த நீரழிவு சம்பந்தமாகவும் இனிய சில விடயங்கள் தொடர்பிலும் உரையாடுவோம். மிக்க நன்றி, வணக்கம்.
வாய்ப்பளித்து மிக்க நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.